என் தந்தையார் பேராசிரியர் எஸ். வையாபுரி பிள்ளை. மூர்த்தி சிறிதானாலும் கீர்த்தி பெரிது என்பதற்கேற்ப அப்பா உருவத்தில் மிகவும் சின்னவராகத்தான் இருப்பார். டி கே சி மாமா, பி என் அப்புசாமி மாமா அவர்கள் பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப சின்ன உருவம். என் பிள்ளைக்கு தலை சின்னதானாலும் அவ்வளவும் மூளை என்று பாட்டியார் பெருமைப்பட்டு கொள்வார்களாம். பிற பெயர்கள். அப்பாவுக்கு பாலரா வாயன் அல்லது பாலையா, சம்பந்தன் ஆகிய பெயர்களும் உள்ளன. என் மூத்த மகனை அப்பாவின் நினைவாக பாலு என்றே அழைக்கிறோம். என் சின்ன மகன் பெயர் வையாபுரி. பாலுவிடம் அப்பாவிற்கு ரொம்ப அன்பு. எப்போதும் பக்கத்தில் கூப்பிட்டு வைத்து பேசி கொண்டிருப்பார். மற்ற பேரப்பிள்ளைகளுக்கு அப்பாவிடம் அப்படி நெருங்கி பழக சந்தர்ப்பம் வாய்க்கவில்லை. பாட்டையா. எங்கள் அப்பா 12 அக்டோபர் மாதம் 1891 பிறந்தார். அப்பாவின் பூர்வீகம் திருநெல்வேலி. எங்கள் பாட்டையா, அதாவது அப்பாவின் தகப்பனார், சரவண பெருமாள் பிள்ளை. பாட்டியார் பாப்பம்மாள் என்ற பிரம்மநாயகி. பாட்டையா பெரிய சிவபக்தர், வீரசைவர். எப்போதும் சிவப்பழமாக காட்சியளிப்பார். இடுப்பில் பழுப்பு நிறத்தில், அதாவது தாமிர வருணியில் துவைத்த நிறம், வேட்டி, அங்கவஸ்திரம், மொட்டைத்தலை, தலையில் உத்ராட்சம், கழுத்து நிறைய உத்ராட்ச மாலைகள், நெற்றியில் மட்டுமல்லாமல் நெஞ்சு, வயிறு, கை எங்கும் விபூதி பட்டை. எப்போதும் நமசிவாய என்ற முணுமுணுப்பு. இதுதான் பாட்டையா. இவர் ஆழ்வார் திருநகரி, சங்கரன் கோயில் முதலிய இடங்களில் ரெவென்யூ இன்ஸ்பெக்டராக வேலை பார்த்தவர். வேலைக்கும் பூஜைக்கும் சரிப்பட்டு வராது என்று வேலையை விட்டவர். எங்கள் அப்பாவும் தம் தந்தையாரை போலத்தான். ஒரே ஒரு வித்தியாசம், பாட்டையா சிவபூஜைக்காக வேலை விட்டவர். அப்பாவோ தமிழ் பூஜைக்காக வக்கீல் தொழிலை விட்டவர். எங்கள் பாட்டியின் அண்ணன் தம்பிகளுக்கு அவர் வேலையை விட்டதும் சதா சர்வகாலமும் சிவபூஜை செய்வதும் பிடிக்கவில்லை. அவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் போட்டார்கள். ஒரு நாள் தாமிர வருணி ஆற்றங்கரைக்கு அழைத்து சென்று பேசி சிரித்து விளையாட்டாக ஒரு குழி தோண்ட ஆரம்பித்தார்களாம். எவ்வளவு ஆழம் தோண்டியாயிற்று என்று பார்க்க முதலில் மைத்துனர்கள் இறங்கி ஏறினார்களாம். அவர்களெல்லாம் நல்ல உயரம், பாட்டையா குள்ளம். கடைசியாக பாட்டையாவை இறக்கிவிட்டார்கள். கழுத்தளவு மணலில் நிற்க வைத்து மண்ணை போட்டு மூடிவிட்டார்கள். தாத்தாவுக்கு விருப்பமில்லாத ஏதோ ஒன்றை செய்ய சொன்னதாக நினைவு. ஆனால் பாட்டையாவோ, உயிர் போனாலும் போகட்டும், சிவபூஜையை விடமாட்டேன் என்றார்களாம். பாட்டையாவை அப்படியே நிற்க வைத்துவிட்டு மைத்துனர்கள் மறைவாக நின்று கொண்டார்களாம். பாட்டையா மனதைரியத்தை கைவிடவில்லை. வெகு நேரம் கழிந்ததும் மைத்துனர்கள் அவரது உயிருக்கு ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற பயத்தால் பாட்டையாவை வெளிக்கொணர்ந்தார்களாம். இதெல்லாம் பாட்டிக்கு தெரியாது. மைத்துனர்களோ வெளியில் சொல்லாமல் கோயில் கோயிலாக தேடத் துவங்கினார்கள். எங்கும் பார்த்தாயிற்று, எல்லோரிடமும் விசாரித்தாயிற்று. கண் காணாத இடத்தில் ஏதோ ஒரு சிவன் கோயிலில் சந்நியாசம் வாங்கி கொண்டு சாமியார் மத்தியில் அமர்ந்துவிட்ட பாட்டையாவை ஒரு வழியாக கண்டுபிடித்து வீடு கொண்டு சேர்த்தார்களாம். பாட்டையா காலை 3 மணிக்கு எழுந்திருந்து கையில் ஒரு செம்புடன் தேவாரத்தை முணுமுணுத்தபடி ஸ்நானம் பண்ண தாமிரவரணிக்கு போய்விடுவார்கள். அவர் போகும் வழியில் பெண்கள் எவரும் எதிர்பட மாட்டார்கள். அவர்களுக்கு தெரியும் அது பூசைக்காரர் வரும் நேரம் என்பது. குளித்து முடித்துவிட்டு வில்வம் மற்றும் மலர்களை பூஜைக்கு பறித்து வருவார்கள். வீட்டில் உள்ள பூஜை அறையில் எல்லோரும் நுழைய அனுமதி இல்லை. 9 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள் குளித்து ஈரத் துணியுடன் ஒரு குடம் நீர் எடுத்து பூஜை அறையில் வைத்துவிட வேண்டும். பிறகு பூஜை அறையை மெழுகி புஷ்பத்தை ஆய்ந்தெடுத்து ஒரு தாம்பாளத்தில் வைத்துவிட்டு பாட்டையா பூஜைக்கு உட்காரும் போது உதவி செய்ய பக்கத்தில் உட்கார வேண்டும். சிவ சிவ என்று சொல்லிக்கொண்டு யார் வாசலுக்கு வந்தாலும் தம்பி வாருங்கள் என்று சொல்லி பவ்யமாக அவரை அழைத்து உபசரிப்பார்கள். நெல்லையப்பர் கோயிலுக்கும் குறுக்குத்துறை முருகன் கோயிலுக்கும் தவறாமல் போய்விடுவார். முடிந்த வரையிலும் சிவன் கோயில்கள் எல்லாவற்றிற்கும் போய் வணங்க வேண்டும் என்பது அவரது ஆவல். அதற்காக அவர் ஒரு தடவை சென்னை வந்தார். கையில் பூஜை பெட்டியும் ஏட்டுச்சுவடிகளும். அந்த ஏட்டுச்சுவடிகளின் மூலம் பழைய சிவன் கோயில்கள் இருக்கும் இடத்தை கண்டறிந்து கொண்டு செல்ல வேண்டுமென்பது அவரது நோக்கம். எங்கள் அப்பாவுக்கு தகப்பனாரிடம் மிகுந்த பக்தி. அவருடைய ஆசையை நிறைவேற்ற அப்பா உதவினார். துணைக்கு ஒருவரை அனுப்பி, தந்தையார் எங்கெல்லாம் போக விரும்பினாரோ அங்கெல்லாம் பத்திரமாக அழைத்து போகும்படி ஏற்பாடு செய்தார். பாட்டையா ஏட்டுச்சுவடி பார்த்து ஸ்தலம் நிச்சயம் பண்ணி கொண்டு ஊர் ஊராக போனார்கள். அப்படி ஒரு சமயம் ஒரு காட்டிற்குள், இன்ன இடத்தில் சிவன் கோயில் இருக்கிறது என்பதை சுவடி மூலம் அறிந்து, ஊருக்குள்ளேயே ஒரு வேளை பூஜைக்கு வேண்டிய தேங்காய் பழம் மற்றவையெல்லாம் வாங்கி கொண்டு இருவருமாக புறப்பட்டிருக்கிறார்கள். காட்டில் பாதை உண்டாக்கி கொண்டு முன்னே ஒரு கம்பால் தட்டி சத்தம் செய்து கொண்டு நுழைந்திருக்கிறார். பாட்டையா சொன்னபடி அங்கே ஒரு சிவன் கோயில் பல வருஷமாக பூட்டப்பட்டு கிடந்திருக்கிறது. ஒரு கருங்கல்லை எடுத்து பூட்டை உடைத்து உள்ளே எல்லாம் சுத்தம் பண்ணி அங்கே உட்கார்ந்து முறைப்படி பூஜை செய்து தேங்காய் உடைத்து கற்பூரம் காட்டி வணங்கிவிட்டு திரும்ப கதவை சாத்தி கொண்டு வெளியே வந்தார்களாம். ஊருக்குள்ளே வந்தபோது நேரம் இருட்டிவிட்டது. பசி வேறு. துணையாளும் இவருக்கு பூஜை பிரசாதமான தேங்காய் பழத்தை சாப்பிட்டுவிட்டு படுக்க இடம் தேடினார்கள். முன்பின் தெரியாத இரண்டு பேரை யாராவது உள்ளே கூப்பிட்டு உபசாரம் செய்வார்களா? ஏதோ ஒரு வாசல் திண்ணையில் இரவை கழித்துவிட்டு பயணத்தை தொடர்ந்தார்களாம். காலில் செருப்பு கிடையாது, செருப்பு போட்டுக்கொண்டு கோயிலுக்கு போகக்கூடாது என்ற கொள்கை. காலில் புண்களுடன் சென்னை வந்து சேர்ந்தார். கையில் பணம் இருந்தாலும் சில இடங்களில் சாப்பிட ஒன்றும் கிடைக்கவில்லையாம். வழியில் பட்ட அவஸ்தையெல்லாம் துணையால் வந்து சொல்ல தெரிந்து கொண்டோம். பாட்டையாவின் கடைசி காலம் நிம்மதியாக கழிந்தது. தம் உயிர் பிரியும் நாளை முன்கூட்டியே அறிவித்த அவர் கம்பளி படுக்கையில் வடக்கே பார்த்து உட்கார்ந்தார். கைகூப்பிய நிலையில் அவர் உயிர் பிரிந்தது. இவரிடம் தீட்சை பெற்ற 25 பேர் தீட்சை இறக்க கூடினர். ஊரில் உள்ளவர்கள் இவருக்கு சமாதி வைக்க வேண்டுமென்றார்கள். சமாதி வைத்தால் பரம்பரையினருக்கு நல்லதில்லை என்று பலரும் கூறியதால் அவரது உடல் முறைப்படி தகனம் செய்யப்பட்டது. பிள்ளை பிராயத்திலே அப்பா படிப்பில் கெட்டிக்காரராக திகழ்ந்தார். என்றாலும் கூட பாரதியார் சொன்னது போல் கணக்கு என்றால் அவருக்கு பிணக்குதான். ஆனால் எப்படியோ தேவையான மதிப்பெண்கள் பெற்று தேறிவிடுவார். சிறுவயதில் கோவிலில் திருவிழா காலங்களில் விபூதி அணிந்து கழுத்தில் உத்ராட்ச மாலையும் இடையில் ஈரவேட்டியும் அதன்மேல் துண்டும் கட்டி பயபக்தியுடன் தேவாரமும் திருவாசகமும் ஓதிக்கொண்டு தமக்கிணையான நண்பர்களுடன் வீதி வலம் வருவார். தமது 21 வயதில் பிஏ வகுப்பில் தமிழ் மாகாணத்திலேயே அதிக மதிப்பெண்கள் பெற்றார். சேதுபதி தங்கப்பதக்கம் பெற்றார். அப்பாவும் தம் தகப்பனாரைப் போலவே சைவ சமய சித்தாந்த நூல்களை பயின்றவர். சமஸ்கிருதத்தில் புலமை வாய்ந்தவர். பிற்காலத்தில் மலையாளம், பிரெஞ்சு, ஜெர்மன் முதலான மொழிகளையும் கற்றார். அவரிடம் மலையாள புத்தகத்தை கொடுத்து வாசிக்கச் சொல்வோம். பிழையின்றி நன்றாகவே வாசிப்பார். ஆனால் உச்சரிப்பு சரியாக வராது. எங்களுக்கு அது ஒரு வேடிக்கை. நாங்கள் திருவனந்தபுரத்தில் வாழ்க்கைப்பட்டிருந்ததால் எங்களுக்கு மலையாளம் நன்கு தெரியும். தந்தையாருடன் பிறந்தோர். எங்கள் பாட்டையாவிற்கு 3 ஆண் குழந்தைகள், 1 பெண். ஆண் குழந்தைகளில் எங்கள் அப்பாதான் மூத்தவர். எங்கள் அப்பாவை பெரியவனே என்று அழைப்பார்கள். பெரிய சித்தப்பாவை நடுவுள்ளவனே என்பார்கள். சின்னவரை சின்னவனே என்று அழைப்பார்கள். சித்தப்பா இருவரும் எங்கள் அப்பாவை வையா அண்ணாச்சி என்று அழைப்பார்கள். 3 தம்பிமார்களும் தமக்கையிடம் சம்பந்தம் செய்து கொண்டார்கள். அப்பா தன் மூத்த பெண்ணை அக்கா பையனுக்கு கொடுத்தார். பெரிய சித்தப்பா பெண் எடுத்தார். சின்ன சித்தப்பா பெண் கொடுத்தார். பெரிய சித்தப்பா சங்கரலிங்கம் பிள்ளை திருநெல்வேலியிலேயே கிராம முன்சி வேலை பார்த்தார். சிக்க நரசையன் கிராமத்தில் எங்கள் வீட்டை கிராம முன்சி வீடு என்றுதான் சொல்வார்கள். பரம்பரையாக வந்த வேலை. அதற்கு நிறைய படிக்க வேண்டும். எங்கள் அப்பா சித்தப்பாவை மேற்படிப்பு படிக்க வைக்க பெரிதும் முயன்றார்கள். சித்தப்பாவோ, நான் கிராம முன்சி வேலைதான் பார்க்கப் போகிறேன், அதற்கு இந்த படிப்பு போதும் என்று நின்றுவிட்டார்கள். சித்தப்பா அந்த வேலைக்கு வந்தவுடன் ஏழை எளியவர்களுக்கு தாராளமாக உதவி புரிந்தார்கள். வாசலில் கை கட்டி நின்றவர்களை சரிசமமாக பக்கத்தில் உட்கார வைத்தார். ஜாதி வித்தியாசம் பார்க்காமல் சமபோஜனம் செய்தது மட்டுமன்றி சாயங்காலம் திருநெல்வேலி லாலா கடைக்கு அழைத்துச் சென்றும் உபசரிப்பார். கதர்தான் கட்டுவார். சுதந்திர போராட்டத்திலும் பங்கு பெற்றார். ஒரு தடவை லாகூரில் நடந்த சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றார். சின்ன சித்தப்பா நடராசப்பிள்ளை நாகர்கோயிலில் சேது லட்சுமிபாய் பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றார். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல வேண்டும். எங்கள் அப்பாவின் தாத்தா, அதாவது சரவணப்பெருமாள் பிள்ளையின் தந்தையார், தாமிர வருணி புராணம் அல்லது பொருணை மாதா புராணம் என்ற ஒரு நூல் எழுதியுள்ளதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். திருமணம். எங்கள் அம்மா சிவகாமி அம்மாள் அவர்கள் திருமணம் 5 ஜூன் 1912 அன்று நடந்தது. அப்போது அப்பாவிற்கு 21 வயது. அப்பாவின் திருமணம் என்றவுடன் ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. அம்மா கூற கேட்டிருக்கிறேன், தன் பெண்ணுக்கு படித்த மாப்பிள்ளை தேடிக்கொண்டிருந்த அம்மாவின் அப்பா, அதாவது அவரை தாத்தா என்று அழைப்போம், திருநெல்வேலிக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தார்கள். அப்போது பாட்டையா சங்கரன் கோயிலில் வேலை பார்த்து வந்தார்கள். அவர் ஊரில் இல்லை. வீட்டில் பாட்டியின் அரசாட்சிதான். பாட்டி எல் என்றால் பாட்டையா என்னையாக நிற்பார்கள். எனவே பாட்டியை கல்யாணம் பேசி நிச்சயம் பண்ணினார்கள். பாட்டையாவை நேரில் பார்த்து பேச வேண்டும் என்று தாத்தா சொன்னதற்கு, அவர்களை பார்க்க வேண்டிய அவசியமில்லை, நானே சொல்லிக்கொள்கிறேன், நீங்களும் சங்கரன் கோயில் போக வேண்டாம் என்று தடுத்து விட்டார்களாம். எனவே திருமண நாள் வரையிலும் சம்பந்திகள் தம்மில் பார்க்கவே இல்லை. தாத்தா ரொம்ப வசதியுடையவர். அப்பா திகிரி, அதாவது இது அக்காலம் வழங்கப்பட்ட ஒரு உத்தியோக பெயர். ஒரே பெண். மிகவும் தடபுடலாக கல்யாண ஏற்பாட்டை செய்திருந்தார். அதே நாளில் அவரது மிகவும் நெருங்கிய உறவினர் வீட்டு கல்யாணமும் நடக்கவிருந்தது. அக்கல்யாணத்தின் சாப்பாட்டு செலவையும் தாத்தாவே ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே அந்த கல்யாணத்திற்கு வருபவர்களும் சாப்பாட்டிற்கு இங்கேதான் வர வேண்டும். விடிந்தால் காலையில் முகூர்த்தம், முந்தின இரவு மாப்பிள்ளை அழைப்பு. மாப்பிள்ளையும் மற்ற உறவினர்களும் வந்து சேர்ந்து விட்டனர். மாப்பிள்ளையின் தகப்பனார் சங்கரன் கோவிலிருந்து நேராக கல்யாண வீட்டிற்கு வருவதாக ஏற்பாடு. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு அவர் வரவில்லை. பெண்ணை பெற்றவரோ வருத்தத்துடனும் கோபத்துடனும் கையை பிசைந்து கொண்டு தவிக்கிறார். அப்போது ஒரு பெரியவர் கல்யாண வீட்டிற்குள் நுழைகிறார். எளிமையான கோலம். வந்தவர், ஸ்நானம் பண்ண தண்ணீர் வேண்டும், பூஜைக்கும் புஷ்பத்திற்கும் ஏற்பாடு பண்ணுங்கள் என்று தாத்தாவிடம் சொன்னாராம். அதற்கு தாத்தாவோ, நான் இங்கு மாப்பிள்ளை வீட்டாரை காணவில்லை என்று தவித்து கொண்டிருக்கிறேன், நீர் அந்த கல்யாண வீட்டில் போய் வேண்டியதை கேளுங்கள் என்று சொல்லிவிட்டார். தூரத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை கவனித்த ஒருவர் ஓடி வந்து, இவர்தான் மாப்பிள்ளையின் தந்தை என்று விளக்கினாராம். தாத்தாவோ சாஷ்டாங்கமாக காலில் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டாராம். கல்யாணம் முடிந்த கையோடு அப்பா படிப்பை தொடருவதற்காக சென்னை சென்றார். அப்பாவும் கொச்சி திவானாக இருந்த ஆர்.கே. சண்முகம் செட்டியார், வக்கீல் சுவாமிநாத பிள்ளை ஆகியோரும் குடும்பத்துடன் ஒரே வீட்டில் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்தார்கள். எஃப்எல் படிப்பை முடித்து கொண்டு 1913 ஊர் திரும்பினார்கள். பிறகு ஓராண்டு திருவனந்தபுரத்தில் சட்டப்படிப்பு பிஎல் பட்டம் பெற்றார். தம் ஒரே பெண்ணை பிரிந்திருக்க விரும்பாத என் தாத்தா பாட்டையா பாட்டியாரின் சம்மதத்துடன் பெண்ணையும் மாப்பிள்ளையும் திருவனந்தபுரத்திலேயே குடிவைத்தார். கோர்ட்டிற்கு போக வசதி செய்து கொடுத்தார். ஆனால் அப்பாவிற்கு அதில் விருப்பமில்லை. கோர்ட்டுக்கு போகவே மாட்டார்கள். தம்மை போல் 4-5 தமிழ் அன்பர்களை உடன் வைத்து கொண்டு கம்பராமாயணத்தை ஆராய்ந்து கொண்டிருப்பார். அந்த சமயத்தில்தான் திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் வேலை செய்து கொண்டிருந்த கவிமணி தாத்தாவின் அறிமுகமும் அப்பாவிற்கு கிடைத்திருக்க வேண்டும். திருவனந்தபுரம் கோர்ட்டுக்கு போய் வந்து கொண்டிருந்த போதுதான் மனோன்மணிய நூலை பதிப்பித்தார்கள். அப்போது பிறந்தவள்தான் என் தங்கை மனோன்மணி. எங்கள் தாத்தா அப்பாவை வக்கீல் தொழிலில் முன்னுக்கு கொண்டு வர மிகவும் பாடுபட்டார். பிறகு முன்சிப் வேலை ஏற்பாடுகளும் செய்து நாளைக்கு ஆர்டர் வரும், வேலையை ஒப்புக்கொள்ளுங்கள் என்று வற்புறுத்தினார். மறுநாள் காலையில் அப்பா வேறு எங்கோ போய்விட்டார்கள். அப்படி ஒரு வேலை வேண்டாம் என்பது அப்பாவின் கருத்து. அந்த சமயம் எங்கள் பாட்டையா திருநெல்வேலிக்கு வந்து வக்கீல் தொழில் செய்யுமாறு அழைத்தார்கள். பின்பு நாங்கள் திருநெல்வேலியில் அப்பா பிறந்த வீட்டிலேயே குடியேறினோம். அப்பா நல்ல நிலவு நேரங்களில் தாமிரபரணி ஆற்றங்கரை மணலில் உட்கார்ந்தபடி நண்பர்களுடன் கம்பராமாயண பாடல்களை பாடி மகிழ்வார்களே தவிர கோர்ட்டுக்கு படியேற விரும்பவில்லை. எங்கள் பாட்டையாவிற்கு தெரியாமல் வேறு எங்காவது போய்தான் ராமாயணம் படிப்பார். பாட்டையாவிற்கு ராம ராமா என்றால் பிடிக்காது. அவர் காதுபட யாரும் ராமரை கூப்பிடக்கூடாது. எவண்டா அவன் பெண்டாட்டியை பறிகொடுத்தவன் பெயரை சொல்வது? என் முன் நிற்காதீர்கள் என்பாராம். ராமா என்று யாராவது பிச்சைக்கு வந்தால் கூட விரட்டி விடுவார். ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி. பாட்டையாவிற்கும் அவர் மகள் கணவருக்கும் சண்டை வந்துவிட்டது. அந்த கோபத்தில் மருமகன் தனக்கு இரண்டாவது ஆண் குழந்தை பிறந்தவுடன் ராமசாமி என்று பெயரிட்டு பழிதீர்த்து கொண்டாராம்.